திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது திருவம்பாவை விளக்க உரை. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அன்னே, இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்று கேட்கின்றார். ஆக யோசிக்கும் வேளையில பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னு பெரியோர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆக அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத இந்த பாடலின் மூலம் மணிவாசக பெருந்தகை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இப்ப துயில்ல ஒருத்தி ஆழ்ந்து இருக்கிறார், இறைவனோட பொருள் சேர்ப்புகளை மற்றவங்க எல்லாம் பாடிட்டு வராங்க, பக்குவ ஆன்மாக்கள்லாம் அந்த ஒலி கேட்டும் அவள் எழுந்திருக்கல. அப்ப உறங்கக்கூடியவள் இளையவள், அதனால அம்மா தாயே அப்படின்னு ஒரு நகைப்பாக கூப்பிடுதாங்க அவளை. உனக்கு இப்படியும் உனக்கு ஒரு நிலை இருக்கா, நீயே மிந்தியெல்லாம் சிவத்தை நினைப்பூட்டக்கூடிய சிறு ஒலிகள் கேட்டா கூடாதான் சின்னங்கள் பாடும்போது அழகா தாளமிட்டு கொண்டே வருவார்கள் அல்லவா, இதெல்லாம் கேட்டவுடனே சிவசிவன் சொல்லிட்டு போவ. ஆனா இப்போ அந்த திருநாமத்தை நாங்க சொல்லும் போதே உருகி நிப்ப, இப்ப என்ன பண்ற, நாங்க எல்லாரும் இறைவனை பற்றி பேசுகின்றோம், ஆனா நீ யாதும் அறியாதவள் போல உறக்கத்திலேயே கிடைக்கிற, இது என்னம்மா உறக்கம் உனக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ சரியே கிரியே யோகம் ஞானம் இல்லை, அப்படி ஞானத்தை தலைப்பட்ட உயிர் வந்து பழக்க வாசனையால பாதிக்கப்பட்ட நிலையை எடுத்து காட்டுகிறது. இது வாசனாமலம் தாக்கும், பெருங்காயம் இருந்த டப்பால காயம் காலியா போனாலும் அந்த அதை எடுத்ததுக்கு அப்புறமும் டப்பால பெருங்காய மனம் இருக்கும், அந்த மனத்தையும் எடுத்து விளங்கக்கூடிய ஆற்றலுடைய பொருள் வந்து அந்த அந்த டப்பால போடணும், நம்ம அந்த பண்டத்துல போடணும். அப்படி இடப்பெறாது போனா அது எப்போதும் பெருங்காய மனம் தான் அதுல இருக்கும். அது மாதிரி ஆணவத்தோட ஆற்றல் அடங்கணும், அதோட வீச்சு முழுமையா அகல்வது இல்லை, பழக்க வாசனையிலாத அது மீண்டும் தலை காட்டும், பழக்கம் தவிர பணித்தல் நம் கடன் அப்படின்னு சொன்னது போல ஆணவத்திலிருந்து விலகி திருவருளை தலைப்பட்ட உயிரானது திருச்சின்னத்தின் ஒலி கேட்டபோது சிவ சிவ அப்படிங்கும், அதாவது சிவன் அறிவு நெறிப்பட்டது. அதனால ஊன் உருகி உள்ளம் உருகி உயிர் உணர்கி, அதாவது உயிரும் உருகி மெய்யுணர்வு வழிபட்டு நிக்குது. ஆனால் இந்த இன்னுயிரை பழைய வாசனை ஆணவத்தோட முடை நாற்றம் அறியாமையோட இருள் வீச்சு சூழ்ந்து கவ்விக்கொண்டது. அதனால பாடியும் கேட்கல பேசியும் கேட்கல, சின்னங்களோட ஒலி கேட்டதுமே அழுபவளாகிய நீ வந்து இன்னைக்கு இறைவன் திருநாமத்தை அவருடைய அருளிப்பாடுகளெல்லாம் நாங்க பேசினாலும் எழுந்திருக்க கூட இல்லையம்மா அப்படின்னு ஆற்றமையோடு கூறுகின்றார்கள் வெளியில் இருக்கக்கூடிய தோழியர். இறைவனோ அமரர்களால் அறிய முடியாதவன், ஏன், அமரர்களுக்கு ஞானம் கிடையாது, அவர்கள் தங்கள் அகக்கருவிகளாலே ஆண்டவனை தேடுபவர்கள், அந்த அகக்கருவிகள் வந்து இன்ப விளைவிலோ அதிகார விருப்பத்திலையும் தனக்குள்ள மயங்கி கிடக்கக்கூடியவை, அதனால அமரர்களுக்கு ஞானம் கிடைப்பது மிகவும் அரிது, இது அறிந்தும் அறியாதது போல நீ ஏமா இப்படி கிடக்கிற அப்படின்னு இரக்கத்தோடு பாடுறாங்க. அப்போ உயிர் வந்து ஆணவ சார்பால மயங்கி கிடக்கும் போது இறைவன் ஞானாசிரியனாக எழுந்தருளி நன்னெறிய உணர்த்தி தோழனாக போந்தருளி நன்னெறியில் உடன் நின்று நடத்தியில் காட்டுனா மட்டும் போதாது, காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் ரெண்டு சொல்றாங்க இல்லையா, அது சொன்னது மாதிரி கூடவே நின்று நடத்தி ஆட்கொள்ளக்கூடிய திறன் பாராட்டப்படுகிறது இந்த பாடல்ல. நாமும் நெஞ்சத்தை கடினமாக்கக்கூடிய இந்த அறியாமையிலிருந்து அகல்வோம், தூக்கத்தை கண்டிப்பாக தவிர்த்துடுவோம், காணும் காட்சி எல்லாத்திலையும் கேட்கும் ஒலி எல்லாத்திலையும் சிவத்தை கண்டிடுவோம், நெஞ்சத்தால் வாயால் சிவசிவ என்று எண்ணியும் சொல்லியும் இன்ப நிலையை அடையலாம் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் இந்த பாடலிலே. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதன்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ ரெம்பாவாய் என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல்ல கோழி சிலம்ப சிலம்பும் அது பொழுது பொழுது புலருது, கோழி கூவுது, அதனால் பொழுது புலர்ந்ததுங்கிறத கோழி உணர்த்துகிறது. ஆக அந்த இருள் இருளையே கிடந்து தேறி தெளிந்து பெற்ற உருவம் தான் சேவல். அதுக்கு தானே பொழுது புலர்தலையும் புலர்தலின் அருமையும் அறிந்து மகிழக்கூடிய ஒரு தனி ஆற்றல் இருக்கு. அதனால அது மகிழ்ந்து அங்கனம் கூவுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து என்னதான், அந்த வெண் சங்கின் ஒலியும் கேக்குது. அடுத்து பரஞ்சோதி இல்லையா, சுயம் பிரகாசம், பரம பிரகாசம், அதாவது பிரகாசங்கள் எல்லாத்திலையும் மேம்பட்ட பிரகாசம், தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனொரு தேசது என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னலு, அக்னி எல்லாத்துக்கும் அவர் தான் ஒளி. அதாவது எதெல்லாம் ஒளி பொருள் நாம நினைக்கிறோமோ அந்த எல்லாத்துக்கும் ஒளியை அவர் தான் வழங்குகிறார். அப்ப அறியாமையோட பிணிப்பு இருள், அறிவு தலையெடுக்கும் போது அறிவு தலையெடுத்தல் தான் பொழுது புலர்தல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பொழுது புலரும் மகிழ்ச்சியால அறிவு தலைப்பட்ட இன்னுயிர்கள்லாம் இசை கருவிகளை எல்லாம் இயக்குகின்றன. எங்க பார்த்தாலும் இசை வெள்ளம் தான், இறைவனோடு இசைக்கும் இசை வெள்ளம், இறைவனோடு நம்ம இசைவிப்பது இசை இல்லையா. அந்த இசை வெள்ளத்துல ஆழ்ந்து பரம்பொருளை நாங்கெல்லாம் பாடுறோம். நாங்க பாடுற ஒலி உனக்கு கேட்கலையா அம்மா தாயே, நீயும் வாழ்க உன் உறக்கமும் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சறிவு பிராணிகள்லாம் துயில் நீங்கி வருது, ஆறறிவு உள்ள நீ ஏமா இன்னும் எழும்பாம தூங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்று வினவுகிறார்கள். உடலுக்கு உறக்கம் என்பது இன்றியமையாததுதான். ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா இவ்வளவு நேரமாவது உறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாவை பாடல்ல உணர்த்தப்படக்கூடிய உறக்கம் வந்து உடல் உறக்கம் கிடையாதுங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் உறக்கம், இந்த உலகில விழித்திருந்து உண்டு தெரிந்து வாழ்வோர்ல கோடானு கோடி பேர் உயிர் உறக்கத்துல நல்ல ஆழ்ந்து இருக்கிறார்கள். ஐயோ அப்படின்னு அவங்களெல்லாம் பார்த்து, உயிர்கள் அறியாமையை பேருறக்கத்துல இருந்து விழித்தெழக்கூடிய நாள் தான் துன்பம் தொலையக்கூடிய நாள், இன்புற்று வாழக்கூடிய நாள். அப்பந்தான் உயிர்கள் வந்து வளரும் வாழும். வாழ விரும்புவோர்க்கு நல்ல வாழணும்னு நினைச்சா பேர் உறக்கம் ஆகாது இல்லையா. உயிர் வந்து பேருறக்கத்துல ஆழ்ந்து வாழ்வது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்வு கிடையாது. வாழ்வியலுக்கு கண் திறந்திருந்தா மட்டும் போதாது, உணர்வோட வாயில்களும் திறந்திருக்க வேண்டும். கண்ணை திறந்துகிட்டே தூங்கக்கூடியவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதான் அந்த உணர்வோட வாயில்களும் திறந்திருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ தூங்குபவள் மெல்ல கண் திறக்கிறா, ஆனா வாயை திறக்க மறுக்கிறா. கண்ணிருந்து வாய் பேசாத ஊமையால காட்சிக்கு பொருள் ஏது இல்லையா. இதை உணர்த்த வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய்னு கேக்குறாங்க. அப்போ செல்வத்தில் சிறந்த திருமால் அரணை அயரா அன்பால் அர்ச்சித்தார் இல்லையா. ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோன்னு திருமால் வந்து எங்கனம் பூஜிக்கின்றார். அப்படி அதை அறிஞ்சும் நீ படுக்கையில மயங்கி உறங்குறது ஏன், இறைவனை சந்திக்காம உன்னோட வாழ்வு வந்து நிறைவு பெறாது. இறைவன் வந்து பிறப்பிறப்புகளை கடந்தவர், ஊழிகளை கடந்து, அதான் ஊழி முதல்வன், அதான் ஊழி காலத்திலாம் கடந்து, ஊழி காலத்துல எல்லா ஆளையும் சுவாமி இருப்பார். ஊழி காலத்துல அவரோட அருளை நாடாமல் என்ன செய்வ. அப்போ அன்றைக்கு தேவைன்னு தொழாம இன்றைக்கே நீ இயல்பா தொழ வேண்டாமா, ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு. அதாவது வழிபாடுன்னு ஒண்ணு நம்ம கர்மமா செஞ்சா பரிகாரம்னு ஒண்ணு கண்டிப்பா தேவையே கிடையாது. ஆனா இன்னைக்கு பரிகாரம்தான் மிகுதியாக பேசப்படுகிறது. சிவாலயத்துக்கு சென்றாலும் பரிகாரங்களே மிகுதியாக நடக்கிறது, வழிபாடு குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலை கண்டிப்பாக மாற வேண்டும். அவனோ ஊழி முதல்வன், அவன் ஓங்கி உயர்ந்து நின்றாலும் இல்லையா, நாம எப்படி இருக்கோம், ஏழை. அந்த ஏழை பங்காளன் என்று சொல்லும் போது நம்மை ஏழைன்னு சொல்லும்போது அருள் பெறாதவர்கள்னு சொல்றோம். பொருள் இல்லாதவர்கள் மட்டும் ஏழை இல்ல, அருள் இல்லாதவர்களும் ஏழை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஏழை பங்காளன் என்று சொல்லும் போது இந்த இடத்துல அம்பாளோட அவர் இருக்கிறார் இல்லையா, அம்மை அப்பரா இருக்கிறது சொல்லுது. அருளையே திருமேனியாக கொண்டு அவளை தன்னில் ஒரு பங்காக கொண்டு இருக்கின்றார். அந்த அம்மையோட சேர்ந்து அவர் அருட்கடலாக விளங்குகின்றாள். அவ அருள், அதனால அவ கூட சேர்ந்து இவரும், இவரும் அருள்மிகு அப்படின்னு போற்றப்படுபவர், அவள் அருள் தரக்கூடியவள். அவ ரெண்டு பேரும் சேர்ந்து அருட்கடலாக விளங்குகின்றார்கள். அவன் அப்படி அப்பேற்பட்ட அருள்கடலை நம்ம பாட வேண்டாமா, எழுந்து வா. இந்த அழைப்பு எல்லாருக்கும் தான், நம்ம எல்லாருக்காக தான் பாடப்பட்டிருக்கு. எல்லாரும் பாடுவோம். நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் வந்து ஓடட்டும், நமக்கு ஒளி நல்ல துலங்கட்டும், பொழுது புலரட்டும் என்று அந்த பெண்கள் பாடுகின்றார்கள். உன்னை பழம்பொருட்கு பழம்பொருளே, பின்னை புதுமைக்கு பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம். இதெல்லாம் முக்கியமா சுவாமிகிட்ட வேண்டக்கூடியது. ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எம்கோன் எனக்கு நல்குதியே, என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப எல்லாரும் விழிச்சாச்சு. விழிச்சதுக்கு அப்புறம் ஒருநிலை மனசோட இறைவனை புகழ்ந்து பாடுறாங்க. முன்னை பழம்பொருள் எதெல்லாம் பழசுன்னு சொல்றோமோ அதுக்கெல்லாம் பழமையானவர். இன்னைக்கு எது புதுசா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் புதுமையானவர். உன்ன நாங்க தலைவனாகப்பட்டோம், பிரான் என்றால் தலைவன், அதனால நாங்கள்லாம் சிறந்த அடியார்கள். நாங்க வந்து அடியார்களை, உன் அடியார் தாழ்வு, நாங்க அடியார்களை வணங்குவோம், அடியார்களிடத்தில் தோழமை கொள்வோம், அவங்களதான் திருமணம் செய்து கொள்வோம், அவங்களுக்கு உகந்த செயல்களை மட்டும்தான் நாங்க செய்வோம், அவர்கள் பணியே எங்கள் பணி, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேன்னு சொல்றாருலே தாய்மான சுவாமி. அது மாதிரி இந்த மாதிரி நீ எனக்கு அருள் செய்யணும், நீ இப்படி அருள் செஞ்சா எனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது என்று அந்த பெண்கள் எல்லாம் நோன்பிலே இறைவனிடம் வேண்டுகிறார்கள். உயிர்கள்ல ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. திருவம்பாவை பாடல்ங்கிறதே உயிருக்கு உள்ளதுதான், உயிருக்கு உய்தி தரக்கூடிய பாடல்ங்கிறது நல்ல. இல்லைன்னா இதை மட்டும் பாடுனா போதும் பத்து நாள்லன்னு சொல்லி மற்றதை காப்பிட்டு வைச்சாங்கன்னா இதோட மேன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பாக பெண்கள் கண்டிப்பாக ஓத வேண்டும். தலைவனாகிய இறைவனை வந்து உயிர்கள் எல்லாம் சார்வதற்காக இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே துவமாக்குகின்றார் நம்முடைய அத்தன் என்பதை மனதில் கொண்டு இறைவனிடம் மாறா அன்போடு வழிபாடு செய்தால் இம்மை வாழ்வும் சிறக்கும், இன்பமும் கிடைக்கும், இன்பமும் அன்பும் கிடைக்கும். எப்படி மங்கரக்கரசியாரும் நின்றசேர் நெடுமாறனையும் போல வாழலாம் என்று எடுத்து காட்டுகின்றார்கள். முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு புரிதல் இல்லாம, அதாவது அவன் அந்த கூன் பாண்டியனாக இருக்கும்போது புரிதல் இல்லாம இருந்தாலும் பின்னால நின்றசீர் நெடுமாறனாக ஆனப்போ எப்படி இருந்ததுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறைவன் பழமை புதுமைங்கிற காலாதீதன், அவன் காலத்தை எல்லாம் கடந்தவன், அவன் கால தத்துவத்தை கடந்தவன். எல்லாத்துக்கும் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் சொல்லலாம், அவருக்கு சொல்லவே முடியாது அப்படிங்கிறது. வரலாற்று காலத்துக்கு முன்பெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லி, முன்தானும் பின்தானும் என்று அப்பர் சுவாமிகளும் சொல்வாரு. அவருக்கு உருமாற்றம் கிடையாது, அழிவு கிடையாது, அதனால அவர் பழம்பொருளாக இருக்கிறார். அதனால உயிர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, அவரு உயிருக்கு தேவையாக அப்பப்ப என்னென்ன கோலத்துல வர்றோமோ அந்தந்த கோலத்துல வந்து கொண்டேதான் இருக்கின்றார் என்பதை சொல்லி, அந்த பெற்ற அனுபவத்தை வளர்க்கக்கூடிய தோழமையே எனக்கு நீங்க தரணும், அடுத்து அடியார்களையே கணவனாக தர வேண்டும் என்றும் இந்த பெண்கள் விரும்பி கேட்கிறாங்க. அதனால இயல்பாகவே வரதட்சணை ஒழியும். ஏன்னா ஓடும் செம்பனும் ஒக்கவே நேர்க்கக்கூடிய நோக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க அடியார்கள் இல்லையா. அதனால அவங்க பொண்ணை நேசிக்க மாட்டார்கள், பொன்னணையாராகி அந்த பெண்களைத்தான் நேசிப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லி, அவர்களை நாடுவோம், தோழமை பூங்குவோம், தொண்டு செய்வோம் இருவரும் சேர்ந்து என்று மிக அழகாக நமக்கு இதுல எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையான முறையிலே இதுகாரும் இந்த இரண்டு சிந்தனைகளுக்கும் நமக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, இப்போது வாழ்த்து பாடல். வேத நூல் துறைகள் வாழி, விலங்கு நற்றவங்கள் வாழி, நீதி நீதமாம் ஆகமங்கள் வாழி, நீதி நூல் வல்லோர் வாழி, மோத விண்ணகு வாழி, விண்ணுலகு வாழி, புனரி சூழ் உலகம் எங்கும் மாதம் உம்மாறி பெய்து வன்மையோடு இனிது வாழி என்று கூறி, இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக அந்த திருவம்பாவையோட சிறப்பை உணர்ந்து ஓதி அதுல ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணி அந்த பொருளை சிந்திச்சு அதன் மூலம் அந்த பொருள் சே புகழின் மூலமாக அந்த பரம்பொருளை நாம் உணர்ந்து தியானிக்க வேண்டும். அதனால நமக்கு பெறுதற்கரிய பெயரு கிடைக்கும் என்பதுல எல்லளவும் ஐயம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு, சரி இப்போது இதை தொடர்ந்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபான் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோயில் குலத்தரன் தன் கோயில் பிணாப்பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆறையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவா என்பது பாடல். அதுல மிக அழகாக அந்த பெண்களோட நிலையில் இருந்து இறைவனுடைய இயல்பை, அதாவது சொரூப நிலையில் அவருக்கு ஒரு நாமம் ஓர் உருவம் கிடையாது, அதைத்தான் சொல்றாரு. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் அவனுக்கு யார் அயலார் அப்படின்னு கேட்கிறார். ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்வார். நாம ரூபங்களே இல்லாத நிலைதான் சொரூப நிலை. அப்ப ஒருத்தங்களை பத்தி நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப அருகிலே இருந்து பழகுறவங்களை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒப்புக்காகவாவது என்ன செய்வோம், சில கேள்விகளை கேட்போம். அது மாதிரி சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டு செய்யக்கூடிய பெண்களை பார்த்து அவரோட ஊர் என்ன, அவரோட பேர் என்ன, அவருக்கு யார் உறவு, யார் அவருக்கு உறவு இல்லாம அயலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பாடுனா அவருக்கு ஓப்பாக இருக்கும் என்று ஏதவனை பாடும் பரிசு இல்லையா. பாடுதல் என்பது மிக மிக உன்னதமான ஒரு செயல். எப்படி பாடுனா அவருக்கு ஓப்பாக இருக்கும் என்று வினவுகின்றார். அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்தணர்கள் வந்து ஹவிஸ் கொடுப்பாங்க யாகத்துல வேள்வி செய்யும் போது. நாம எல்லாம் பூஜை பண்ணும் போது நைவேத்தியம் காட்டுவோம். ஆனா இதை தாண்டி நாம பாடுற நல்ல ஆத்மார்த்தமா உணர்ந்து நம்ம வந்து பாடுறோம் திருமுறைகளை அப்படின்னா அது சாமிக்கு அந்த பாட்டுல வரும். என்னால உனக்கு ஒன்னும் பண்ண முடியல காலையிலையும் மாலையிலையும், என்னால இவரை என்ன வேட்டவி ஒன்னும் விரிசடை நந்திக்குன்னு அந்த பாடல் திருமந்திரப்படும். என்னால உனக்கு காட்ட என்னால ஒன்னும் காட்டெல்லாம் முடியலப்பா, அவங்கள அந்தணர்கள் மாதிரியும் என்னால உனக்கு ஹோமம் பண்ண முடியாது, அல்லது மற்றவங்க சில பேர் வந்து நைவேத்தியம் செய்து உனக்கு காட்டுகின்றார்கள் அவர்களை போலும் என்னால காட்ட முடியல. இப்ப நான் என்ன செய்யட்டும்னா காலையும் மாலையும் நான் திருமுறைகளை ஓதுகின்றேன். அந்த பாட்டவி பாலவி ஆகுமேங்கிறார். அது அப்படியே சுவாமிக்கு அது ஊட்டப்படுகிற அவர் உவந்து ஏற்றுக்கொள்வதை திருமுறை பாடுவதைத்தான் என்று சொன்னார்னா திருமுறைகளோட முக்கியத்துவத்தை நாம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் எப்படி பாடுனா அவருக்கு ஓப்பா இருக்கும் அப்படின்னு அணுக்கமா இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வினவுவது போல அழகா கேட்பது போல இருக்கு. சரி, பாதாளம் ஏழினும், பாதாளம்னா கீழ் உலகம், அது என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் இதெல்லாம் சேர்த்து இந்த பாதாளம் ஏழு இந்த நிதல அதெல்லாம் சேர்த்து இந்த பாதாளத்தை இறுதியாக உடைய இந்த ஏழு தலம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இதெல்லாம் ஆகமங்கள்ல இந்த உலகங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இறைவன் திருவடியில நம்ம வந்து வியாபிச்சு இருக்கணும். இறைவனுடைய திருவடி இவற்றில் வியாபித்து இருப்பதை நம்ம என்ன செய்யலாம், ஓரளவு சொல்ல அளவையால நம்மால புகழ்ந்து சொல்ல முடியும். ஆனா அதுக்கு கீழும் பாதாளம் ஏழிலும் கீழ் அதுக்கு கீழையும் வியாபிச்சு இருக்குங்கிறத நம்முடைய ஆன்ம போதத்தால் அறியப்படாமையால் சொல்லொணாதது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு சொல்லால சொல்ல முடியாது, அவருடைய திருவடி அவ்வளவு தூரம் இருக்குது என்று சொல்லுகிறார். இந்த பாதாள வரைக்கும் உள்ள உலகமாகிய ஆதாயங்கள் வந்து இறைவனுடைய திருவடி மலராகிய ஆதாரத்துலதான் நிலை பெற்று இருக்கிறது. இதை பக்குவ ஆன்மாக்கள் பரிபாகம் உற்றவர்கள் அறியலாமே தவிர அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். இப்போ பாதத்தை சொல்லதுனால போதார் புனை முடியும் எல்லா புனை பொருள் முடிவேன்னு சொல்லியாச்சு. அந்த மகள் சூட்டப்பட்ட அந்த உருவத்தோட இருந்தாலும் எல்லா பொருட்களுக்கும் அப்பாற்பட்டது அவருடைய திருமுடி என்று நமக்கு உணர்த்துகிறார். அதாவது வேதமாகிய சொற்பிரபஞ்சத்துல எஞ்ஞான்றும் இருப்பவன் யாரு, பிரம்மன். ஓதிக்கொண்டே இருக்கின்றான், உழன்று கொண்டே இருக்கின்றான். சொற்கழிவாகிய பாத மலர தேடாம பொருள் முடிவாகிய முடிய தேடி சென்று தோற்றான். எதை தேடணுமோ அதை விட்டுட்டு மாத்தி தேடிட்டான். பொருள் பிரபஞ்சத்தோட தலைவனாகிய திருமால் வந்து சொற்பிரபஞ்சத்தோட முடிவான திருவடியை தேடி சென்று உலை விட்டான். ஆக அவர்கள் அறியக்கூடிய சொல்லும் பொருளும் ஆகிய எல்லையில அடிமுடிகள் கிடையாது, அது எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றன இந்த ரெண்டும் என்று சொல்லுகிறார். பேதை என்பது உமாதேவியாரை குறிக்கிறது. உமாதேவியார் வந்து உலகையெல்லாம் ஈன்ற அன்னை, ஆனாலும் பான்மொழி கன்னி என்பதால் பேதை என்றார். திருமேனி ஒருபால் பெயரை என்று கூட்ட வேண்டும். அதாவது சித்தியார்ல சொல்லியிருப்பாங்க, முதல் ஒரு பாதி மாதர் ஆவதும் உணரார் என்று. அப்புறம் திருமேனி ஒன்றல்லன், அன்பர்கள் எப்படி நினைக்கின்றார்களோ ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்பது அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. அப்படி நம்ம மனசுல எப்படி நினைக்கோமோ அந்த வடிவத்தோட இல்லையா, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதருபாகன் தான் வருவார் என்று சித்தியாரிலும் நமக்கு ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி விரைந்து அவங்க மனசுக்குள்ள சேருகின்றார் இல்லையா. அதற்காக அப்போ அவருக்குன்னு நாம ரூபம் கிடையாது, ஆனா அடியார்கள் எப்படி நினைக்கின்றார்களோ அந்த ரூபத்திலேயே அவங்க மனசுக்குள்ள விரைந்து சேருகின்றார் என்பதை சொல்லி, நிறுத்திடும் நினைந்தமேனி நின்மலன் அருளினாலே என்று சொல்வது போல இல்லையா, பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் அப்படிங்கறத நல்ல ஞாபகமா வச்சுக்கொண்டு, ஒரு பாகம் சிவம் ஒரு பாகம் சக்தி இல்லையா, ஆணுருவும் பெண்ணுருவுமாக இருமேனி உடையவன், அதனாலதான் அவரை ஒருவன் என்றோ ஒருத்தி என்றோ சொல்ல முடியாது என்று சொல்லுகின்றார். சரி, அப்ப வேதம் வந்து ஞான வடிவாருக்கு நூலாக நின்று உயிர்களுக்கெல்லாம் உணர்வை தருகிறது. அந்த வேதம் வந்து இறைவனிடம் இருந்துதான் தோன்றியது, ஆகையால் இறைவனை வேதம் முதல் என்று துதிக்கின்றார். விண்ணோர்கள் வந்து அடிக்கடி திரு கைலாயம் செல்வார்கள், அங்கே அடிக்கடி இறைவனை தரிசிக்கக்கூடிய பேரு பெற்றவர்கள். ரொம்ப அணுக்கமா போய் சுவாமிகிட்ட போய் எல்லாம் கேட்கறதுனால சுவாமியுடைய தன்மைகளை பற்றி அறிந்தவர்கள். மன்னர்கள் வந்து அறிவு காட்சியால இறைவனுடைய எல்லையற்ற குணங்களை எல்லாம் ஏகதேசம் அதாவது சரியை கிரியை யோகத்தில் நிற்பதன் மூலம் தெரிந்து கொண்டவர்கள். ரெண்டு வகையான தத்தம் அறிவினராக துதித்தாலும் அறிவினோட அளவாக துதித்தாலும் மேலும் ஓதும்படியாக முற்றுப்பெறாத ஒரு தோழனாக இருக்கின்றார் சிவபெருமான் என்று மிக அழகாக ஓத உலவா ஒரு தோழன் என்று காட்டினார். அதான் விண்ணோரும் மன்னோரும் துதித்தாலும் இல்லையா ஓத உலவா ஒரு தோழன் அப்படின்னு சொல்றார். அதாவது அவருடைய திருவடி வந்து எப்படிப்பட்டதுன்னா பாசஞான அளவைக்கு எட்டாத திருவடி, எல்லா பொருள் முடிவு அப்படிங்கிறது தான் பரஞான அபரமா ஞானமாகிய ரெண்டோட முடிவான சிவானந்த பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பாக மொய்யார் கடம்பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்தோன் கழல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாழா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவா என்று சொல்லுகிறார். அதாவது கடந்த பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் கால தேசங்களில் கட்டுப்பட்ட உயிர்களை பாதுகாப்பதற்கு திருமேனிய கொண்டு அந்த திருமேனி தாங்கி ஆட்கொண்டு திருவிளையாடல்கள் எல்லாம் செய்கின்றார் என்று சொல்லுகிறார். மலசக்தி பரிபாகம் ஆயாச்சுன்னா வெளியில வந்து அந்த திரோதானமே திருவருளாக அதனால தன்முனைப்பு அடங்கி நின்று பேரின்பமாகிய நீரில் ஆடுவதை அறிவிக்கின்றது இல்லையா, இந்த பாடல் இதை அறிவிக்கிறது என்று சொல்றாங்க. இந்த பாடல்ல வந்து பாவை நோன்பு இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி தனக்கு காப்பு வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஆர் அழல் அணுகுவதற்கு அரிய தீ, இறைவன் வந்து அயன் அரி ரெண்டு பேரும் கிட்டையே போக முடியாத அளவுக்கு தீப்பிழம்பா இருந்தார். அதான் ஆர் அழல் போல் செய்யா என்று போற்றுகின்றார். அந்த செம்மை வெண்மை இல்லையா அந்த ரெண்டு அதுல பேசப்பட்டிருக்கு, அது வந்து ராட்சச சாத்துவ குணங்களை உணர்த்தக்கூடியது. அப்ப அந்தந்த குணங்கள்ல நின்று படைத்தல் காத்தலை செய்பவர் நீரணிந்தமையால் ஒடுக்கத்தை செய்பவன் சிவனே என்பதை செய்யா வெண்ணீராடி என்று சொல்லு. திருநீர் அணிஞ்சிருக்கிறதுனால ஒடுக்க, ஏன்னா எல்லாமே அவர் உடம்புல சாம்பலா வந்து ஒடுங்கியிருக்கு, அதான் அவரை வந்து செய்யா வெண்ணீராடி ஒடுக்கத்தை செய்பவர் என்பதை அது எடுத்து காட்டுகிறது அந்த பதம். தீ வந்து ஒரு பொருளை சென்று பற்றி சுட்டு தூய்மையாக்கும், அப்படியே ஒன்று வச்சிடும், எத்தனை பொருள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்று வச்சிடும். அது மாதிரி இறைவனும் உயிர்களுடைய மல மாயைகளை எல்லாம் சுட்டெரித்து திருவருளோட உயிரை ஒன்று விக்கின்றார். ஆகையால் ஆரழல் போ செய்யா, இதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம சிந்திக்கும் போது இந்த ஒவ்வொரு சொற்றோடருக்கும் நமக்கு ஒவ்வொரு பொருள், ஏன்னா இதுக்கு இதுதான் பொருள், நம்மளால வரையறுத்தெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது திருமுறைகளுக்கும் சரி சித்தாந்தத்துக்கும் சரி. அப்போ நெருப்பு எங்க இருக்கோ அங்க நீர் இருக்கும், அதனால அழல் போல் செய்யான்னு சொன்னவங்க வெந்நீர் ஆடி என்றும் சொல்லுகின்றார். ஞானசவுந்த பெருமானும் செய்ய மேனி வெளிற பொடி பூசுவர் என்று சொல்லுவார். ஆக இந்த மாதிரி இதுல அழகாக இதை சொல்லி இப்ப நாம வினைவயத்தால் இந்த உடம்பை எடுத்திருக்கின்றோம். நாம் எதற்காக வெந்நீர் பூசுகிறோம் என்றால் மலத்திலிருந்து நீங்கி தூய்மை பெறுவதற்கு. ஆனால் இறைவன் பூசுவது அவரை காணுகின்ற நம்முடைய வினை கொடுமை விலகுவதற்கு. சுவாமி நல்ல வெந்நீர் பூசின கோலத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல அழகா அப்படி ஒரு வடிவத்தை பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய வினையோட கொடுமைகள் எல்லாம் குறையும். செல்வம் என்பது திருவருளை ஆகிய செல்வத்தை குறிக்கிறது. அதாவது இறைவன் யோகியாக இருந்து உயிர்களுக்கு யோகத்தை உதவுகின்றார். மடந்தை மணவாழா என்ற சொற்றொடர் இறைவன் போகியாக இருந்து போகத்தை அருளுகின்றார். ஐயா என்ற சொல் வந்து தலைவன் என்ற பொருள் தரும். இதுல மொய்யார் தடம் இல்லையா, அது நல்ல செறிவு வண்டு நிறைய மொச்சிட்டு இருக்கு. அந்த அகன்ற பொய்கையில பனிக்காலத்துல ரொம்ப குளிர்ல நீராடக்கூடியவங்க படிப்படியா இறங்கி குளிப்பாங்க. அப்படி குளிக்க முடியாது, அப்படி குளிக்கணும்னு நினைச்சு நம்ம வீட்டுல இருக்கவங்க அப்படிலாம் சௌரியமா குளிக்க முடியும். ஆனா அங்க போய் குளிக்கிறவங்க அப்படி குளிக்க முடியாது. அதனால அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா முகேர் என்ன புக்கு அப்படின்னு, முகேர் என்னங்கிறது திடீர் அப்படின்னு ஒரு விரைவு பொருளை நமக்கு தருகிறது. அந்த தண்ணீர் அவங்க குளிக்கும் போது கேட்கக்கூடிய சத்தத்தை அப்படி நமக்கு சொல்றாரு. அவங்க தண்ணீரை உடனே என்ன செய்யறாங்க, குதிச்ச உடனே அப்படி குடைந்து ஆடுதல் இயல்புதான், குடைந்து குடைந்து அப்படின்னு சொல்றார். அண்டங்களை இறைவன் ஆட்கொண்டு ஆளுவது மன்னன் மண்ணை சுமப்பது போல வருத்தத்தை விளைவிக்காது. அவருக்கு அதெல்லாம் ஏன்னா ஒரு அரசன் செய்யற மாதிரி அவருக்கு அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. எல்லாம் சுவாமிக்கு விளையாட்டாதான் நடக்கும். நீ ஆட்கொண்டாலும் விளையாட்டில் அதுவும் ஒன்றுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்றாரு. உய்வார்கள் அதாவது மலநீக்கம் பெற்று வீடு வேறு எய்துதல், அதை பெறக்கூடிய சிவஞானிகள் அவர்கள் தான் உய்வார்கள். அவங்க வந்து பசுகரணம் பதிகரணமாக சிவபூஜை சிவயோகம் முதலியவற்றையும் வாசனை தாக்காம இருக்க திரு ஐந்தெழுத்தை ஓதுதலையும் செய்பவர்கள். ஆக உய்ய வகை அனைத்தையும் பற்றி உய்ந்தோம் என்று சொல்லுகிறார். அப்போ ஐயா நீ அடிமை கொண்டு திருவிளையாடல் செய்யக்கூடிய இந்த சுத்த பஞ்ச கிருத்திய அனுபூதியில உண்மை அடியார்கள் பெறுவதான அன்பு மார்க்கம் எல்லாம் தெரிந்தவர்களை போல நடிச்சு எங்களுக்கு உண்மை அன்பில்லாமையை உள்ளத்தால் அறிந்து நாமே ஒளிந்தோம், ஆதலால் எங்களை எய்யாமல் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தலைவன் தலைவன் வந்து புறக்கணிச்சாச்சுன்னா தலைவியோட உடல் வந்து இழைக்கும். அதான் எய்யாமல்னா இழைக்காமல், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் சொல்வார் இல்லையா அது மாதிரி. அப்ப நீ எங்களை புறம் போக விட்டா நாங்க இழைச்சு போயிருவோம், அதனால எங்களை எய்யாமல் காப்பா என்று சொல்லுகிறார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நம்மள அனாதியே பிடிச்சிருக்கக்கூடிய பிறவி துன்பம் கெட்டொழியும் வண்ணம் நாம் கழிப்பால் ஆரவாரம் செஞ்சு மூழ்கக்கூடிய தூய நீரை உடையவர் தீர்த்தன். தீர்த்தனை சிவனை சிவலோகனை என்று தேவாரத்திலையும் வர்றதை நம்ம பாக்குறோம். இவர் அப்படிதான் சொல்றார் தீர்த்தன் என்று சொல்லி. நல் தில்லை சிற்றம்பலம் இல்லையா, நல்ல தில்லை நகரில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம்ங்கிற ஞான வெளியில தீயாடும் கூத்தன், தீயை ஒரு கரத்தில் ஏந்தி திருநடனம் செய்யக்கூடிய கூத்தப்பெருமான், திருக்கூத்தை செய்வதால் அவருக்கு கூத்தப்பிரான் என்று ஒரு பெயர் திருநாமம். இவ்வானம் குவலயம் இல்ல, இந்த பூமி விண்ணு எல்லாரையும் படைத்து காத்து காத்தும் படைத்தும் இல்லையா, அதாவது படைத்து காத்து அடுத்து என்னது அழித்து கரந்துங்கிறது அழித்து விளையாடக்கூடிய சிவபெருமானுடைய வார்த்தையும் அப்படிங்கிறது திரு ஐந்தெழுத்து. அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு வளை சிலம்ப வார்கலைகள் யார்பரவும் செய்ய வளையல் ஒலிக்குது இடுப்புல இருக்க மேகலை முதலிய அணிகள் ஆரவாரம் செய்து பூக்களை அணிந்துள்ள அந்த கூந்தல் மேல இருக்க வண்டுகள்லாம் அப்படி எழுந்து ஒலிக்குது இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நீல நிறத்தில் பூக்கள் இருக்கக்கூடிய அந்த பொய்கையில மூழ்கி எம்மை ஆளாக உள்ள சிவபெருமானுடைய பொன் போன்ற திருவடிகளை போற்றி நாம் மூழ்கி இதில் நீராடுவோம் என்று மிக அழகாக அந்த பெண்கள் வேண்டுவது போல நமக்கு இந்த பாடலிலே கருத்தை கட்டுதல், அதாவது ஆர்த்த பிறவினா மும்மலக்கல் ஆர்த்தலின்னு சொல்வார்லே அது மாதிரி, இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின்னு சொல்வார்லே அது மாதிரி. உயிர்கள் வந்து மூன்று மலத்தோட பிணிக்கப்பட்டு பிறவி கடல்ல வீழ்த்தப்பட்டதுனால ஆர்த்த பிறவி என்று சொல்லுகிறார். அப்போ உயிர்கள் வந்து மலவாதனை இல்லாம பேரின்பம் உருவதற்கு இறைவனால் உதவு பெற்ற மருந்து தான் இந்த பிறவி. என் மருந்து வந்து பின்னால இன்பம் தரும், ஆனா உண்ணும் போது துன்பம் தருவது போல பிறவி வந்து தீவினை பயனை நுகர்த்தும் போது துன்புறுதலால் பிறவியே துன்பம் என்றார். சரி, ஆனா அதை வச்சுதான் நம்ம அந்த பிறவி துன்பத்தையும் நீக்கணும். சரி, அப்ப புறந்தோய்மை நீரால் அமைகிற மாதிரி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம் சொன்னதுனால இறைவனாலதான் நமக்கு தூய்மை கிடைக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் என்று பார்த்து கொண்டு, நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.